வணக்கம் டாக்டர் சிவராமன்.
வணக்கம்.
எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. நீங்கள் மிக விரைவில் ஆஸ்திரேலியா, அதாவது பல நகரங்களுக்கு வர இருக்கிறீர்கள். முதலாவதாக சிட்னிக்கு வர இருக்கிறீர்கள். ஆவலாக இருக்கின்றோம்.
ரொம்ப மகிழ்ச்சி. கண்டிப்பா நானும் ரொம்ப ஆஸ்திரேலிய மக்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி ஆவலோட இருக்கிறேன்.
நிச்சயமாக சித்த மருத்துவரான உங்களின் உணவு சார்ந்த மேடை பேச்சுக்கள் பல பார்த்திருக்கின்றேன். யூடியூபில் காணொலிகளாகவும் நீங்கள் மிகவும் பிரபல்யம் என்று சொல்லலாம். எழுத்து பணிகளினாலும் நீங்கள் மிகவும் பிரபல்யம் என்று சொல்லலாம். பலருக்கும் பரிச்சயமான நபராக இருக்கின்ற போதிலும் தெரியாத சிலருக்காக உங்களுடைய பின்னணி பற்றி சில கேள்விகளோடு ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். எல்லோருமே நவீன மருத்துவம் படிக்க வேண்டும், அதாவது அலோபதி படிக்க வேண்டும் என்றுதான் கூடுதலாக விருப்பப்படுவது உண்டு. அப்படி இருக்கும்போது நீங்கள் சித்த மருத்துவத்தை தேர்ந்தெடுத்ததற்கு ஏதாவது காரணம், உங்களுடைய குடும்ப பின்னணி அப்படி எதுவும் இருக்கிறதா?
நான் படித்து முடிச்சுட்டு மருத்துவம் படிக்க வேண்டும் அப்படிதான் நினைச்சிருந்தேன். நவீன மருத்துவம் படிக்க வேண்டும் என்று கூட தான் ஆசை இருந்தது. உண்மையிலேயே எனக்கு நவீன மருத்துவம் இடம் கிடைக்கல அப்படின்னு அடுத்த வாய்ப்பாக பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவம் சேர வேண்டும் அப்படின்னு நினைச்சேன். எனக்கு வந்து பாரம்பரிய சித்த மருத்துவ குடும்ப பின்னணி எல்லாம் இல்லை. இந்தியாவில வந்து நவீன மருத்துவம் மாதிரி சித்த மருத்துவ பட்டப்படிப்பு 5.5 ஆண்டுகால பட்டப்படிப்பு இருந்தது. அதில் படித்து நாம் ஒரு சித்த மருத்துவனாக வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் வந்து சித்த மருத்துவம் படித்து 1987-1992 அரசு சித்த மருத்துவ கல்லூரி பாளையங்கோட்டையில, திருநெல்வேலி மாவட்டம் தான், தமிழகத்துடைய தென்பகுதியில இருக்கு, அங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்துல சித்த மருத்துவ துறையில முனைவர் பட்டத்திற்காக ஆராய்ச்சிக்கு பதிவு செய்தேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முனைவர் படிப்பை முடித்து விட்டு முழுமையாக சென்னையில என்னுடைய சொந்த மருத்துவமனையில வந்து கடந்த 22 ஆண்டு காலமாக நான் சென்னையில பயிற்சி செய்து வருகிறேன்.
நவீன மருத்துவம், நாம் அதை வந்து அலோபதி அப்படின்னு நாங்க சொல்றோம் இல்லையா, அதற்கு மாற்று ஆல்டர்னேட்டிவ் தான் இந்த பாரம்பரிய இயற்கை மருத்துவம், மரபு சார்ந்த மருத்துவம் என்று சொல்கிறோமே. அப்படி என்றால் இயற்கை மருத்துவம், இதில் வந்து ஒரு சின்ன குழப்பம் இருக்கிறது. இயற்கை மருத்துவம் என்றால் என்ன என்று சொல்லுங்களேன். அதில் வந்து பல பிரிவுகள் இருக்கின்றது. இப்பொழுது சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம் அப்படி என்று பல பிரிவுகள் இருக்கிறது. இதை எப்படி புரிந்து கொள்வது?
உண்மையில் அந்த வார்த்தையே கொஞ்சம் தவறாக ஆயிடுச்சு. என்னன்னா, அத்தனை நாடுகளிலும் பாரம்பரிய மருத்துவம் தான் வந்து முதன்மை மருத்துவம். இந்தியாவை எடுத்த வரைக்கும் தமிழ் மருத்துவம், சித்த மருத்துவமோ, ஆயுர்வேதமோ, யுனானியோ, இயற்கை மருத்துவம் என்கிற மருத்துவமோ, இதுதான் வந்து நம்முடைய முதன்மை மருத்துவமாக காலகாலமாக 1000 ஆண்டுகளாக இருந்து வந்துச்சு. மாற்று மருத்துவமாகத்தான் நவீன மருத்துவம் வந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு அப்புறம், மேற்கத்திய அறிவியல் வளர்ச்சிக்கு அப்புறம் அதுதான் மாற்று மருத்துவமா உள்ள வந்தது. ஆனா கால சூழல்ல மக்களினுடைய தேடல்கள் மாறிய பொழுதுகள்ல நவீன அறிவியலினுடைய வளர்ச்சியினுடைய வேகத்துல அப்புறம் நம்மளுடைய வாழ்வின் துரிதம் கூடியதுனால வந்து நவீன மருத்துவம் முதன்மை மருத்துவமாகவும் இந்த பாரம்பரிய மருத்துவங்கள் வந்து மாற்று மருத்துவமாகவும் மாறி போச்சு. மாற்று மருத்துவத்துல பாத்தீங்கன்னா, இன்றைக்கு காம்ப்ளிமெண்ட்ரி அண்ட் ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் என்று உலகமெல்லாம் சொல்லக்கூடிய இந்த ட்ரெடிஷனல் சிஸ்டம்ஸ் ஆஃப் மெடிசின்ல பாத்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்த மட்டும் ஆயுஷ் என்று சொல்வார்கள். அதுல வந்து ஆயுர்வேதம், யோகா அண்ட் நேச்சுரோபதி, சித்த மருத்துவம், ஹோமியோபதி, யுனானி, இது எல்லாமே வந்து மாற்று மருத்துவங்களாக இந்தியால தலைமையா இருக்கு. இது வந்து உலகமெங்கும் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நாடுகள்லயும் இப்போ சீனாவை எடுத்தீங்கன்னா சீன மருத்துவம் வந்து ஒரு மாற்று மருத்துவம், ஜப்பான்ல கம்போ மருத்துவம் என்று இருக்கிறது, கொரியால சுஜாக் மருத்துவம் என்று இருக்கு. ஆனால் ஒரு விஷயம் எடுத்துக்கொண்டோம்னா, அத்தனை மாற்று மருத்துவங்களுக்குமான ஒரு அடிப்படை புரிதல்ல நிறைய ஒற்றுமை இருக்கு. அதாவது நவீன மருத்துவம் வந்து முழுக்க முழுக்க ரசாயனங்களால உடலை மிக நுட்பமாக பார்த்து ஒவ்வொரு உடலினுடைய உடல் இயங்கியலையும் உடல்ல இருக்கக்கூடிய ஒரு மிக மிக நுண்ணிய கூறுகளான செல்களின் அடிப்படையில அந்த இதுல ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு ரசாயனங்களை வைத்து சிகிச்சை செய்வது நவீன மருத்துவம். பாரம்பரிய மருத்துவம் எல்லாமே நம்மளுடைய உடலை முழுமையாக, தனி மனிதனினுடைய உடல், மனம், அவனுடைய சுற்றுச்சூழல், அவனுடைய வாழ்வியல், அத்தனையும் ஒருமித்து பார்த்து ஒருமித்த விதமாக கொடுக்கிறது வந்து சித்த மருத்துவம் முதலான அத்தனை பாரம்பரிய மருத்துவங்களும். அதனால அது வந்து ஒரு ரிடக்ஷனிஸ்டிக் அப்ரோச் அப்படிம்பாங்க ஆங்கிலத்துல. இந்த சித்த மருத்துவத்தை வந்து ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவார்கள். அதுதான் மிக முக்கியமான இரண்டுக்கும் உள்ளான வேறுபாடு.
இப்போ சித்த மருத்துவத்திற்கும் தமிழுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருப்பதனாலோ என்னவோ நீங்கள் எழுத்து துறையிலும் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் இல்லையா? எப்படி இந்த எழுத்து துறையில் உங்களுக்கு விருப்பம் வந்தது, அந்த பின்னணியை சொல்லுங்களேன்.
அடிப்படையில் என்னுடைய தமிழ் ஆசிரியரை தான் நான் சொல்லணும். நான் பள்ளி காலத்தில், நான் படிக்கிற காலத்தில், நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் நெல்லையில் சவேரியார் மேல்நிலைப்பள்ளி என்ற பள்ளியில படித்துக் கொண்டிருந்தேன். என்னுடைய தமிழ் ஆசிரியர் மிக மிக திரு கிரகோரி என்கிற புலவர், அந்த அவர் வந்து எனக்கு மிக தூண்டுதலாக சிறு சிறு விஷயங்களில் இருந்து எழுத்துக்களில் ஒரு கட்டுரை போட்டியா இருக்கட்டும், இல்லை என்றால் வந்து ஒரு கவிதை எழுதுவது, கதை எழுதுவது அப்படின்னு அந்த பள்ளி காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகிழ்வோடு ஒட்டிய ஒரு இலக்கிய ஆர்வத்தை வந்து ஏற்படுத்தியது என்னுடைய தமிழ் ஆசிரியர். அதுக்கப்புறம் சித்த மருத்துவம் துறையும் வந்து ஒரு முழுக்க முழுக்க தமிழ் சமூகம் நமக்கு அளித்த ஒரு பெரிய கொடைங்கிறதுனால மருத்துவத்தினுடைய அத்தனை கூறுகளையும், என்ன மூலிகை பற்றி, அப்புறம் நோயை பற்றி, அப்புறம் மூலிகைகளினுடைய குணங்களை பற்றி எல்லாமே பாடல்களில் இருந்ததுனால இயல்பாகவே தமிழ் மீது ஒரு ஆர்வமும் பள்ளி காலத்தில் இருந்தது. படிக்கிற துறையும் தமிழ் சார்ந்த துறையாக இருந்ததுனால தமிழ் மீதும் எழுதுவது மீதும் ஒரு ஆர்வம் வந்தது. வாழ்வியல் சிந்தனைகள் குறித்த ஒரு விஷயங்களையும், நிறைய வணிகம் நடத்தக்கூடிய பல்வேறு மாற்றங்கள், நம்மளுடைய வாழ்வில் நடத்தக்கூடிய மாற்றங்கள் குறித்தும் சில நூல்களை படித்து அந்த நூல்கள் கொடுத்த அறிவின் மூலமாக அதை நம் தமிழ் மக்களுக்கு எழுத வேண்டும் என்று துவங்கியதுதான் என்னுடைய எழுத்து. முதலில் நான் நாளிதழ்களில் கட்டுரையாளனாக பொதுவான விஷயங்களை தான் நிறைய எழுதி கொண்டிருந்தேன். அப்புறம் 2004-05களில் நான் இணைந்த சுற்றுச்சூழல் இயக்கம், பூ உலகின் நண்பர்கள் என்ற ஒரு அமைப்பின் மூலமாக நிறைய சூழல் விஷயங்களை வந்து படித்து அது குறித்து பேச ஆரம்பிக்கும் போது ஆனந்த விகடன் என்று வருகின்ற தமிழ்நாட்டில் மிக பிரபலமான ஒரு வார இதழ், அதில் எனக்கு எழுதுவதற்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதில் நான் எழுதிய கட்டுரைகள் வந்து கொஞ்சம் வெகுஜன மக்களுக்கு மிக பிரபலமாக போக ஆரம்பித்ததன் தொட்டு இந்த எழுத்து பணி ரொம்ப வேகமாகவே கூட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் மடமடவென ஒரு கடந்த ஒரு 8-9 ஆண்டுகளில் 12-13 புத்தகங்களை எழுதுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது சித்த மருத்துவர் டாக்டர் சிவராமன் அவர்களுடனான செவ்வி. புலம்பெயர்ந்த சமூகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்கு நாங்கள் வாழ்கின்றவர்கள் உடல் உழைப்பு இல்லாத பணிகளே நாங்கள் கூடுதலாக செய்கின்ற காரணத்தினால் நமது உணவு பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறோம். குறிப்பாக சொல்லுவதென்றால், சோறு சாப்பிட வேண்டாம், சர்க்கரை நோய்க்கு நல்லதல்ல, உடல் எடையை அது அதிகரித்துவிடும், கார்போஹைட்ரேட் அதாவது மாவு சத்து இதில் அதிகமாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இது உண்மையா? ஏனென்றால் நாங்கள் சோறு கறி கூட்டு என்று நாங்கள் சாப்பிட்டு பழகிவிட்டோம். அப்படி இருக்கும்போது இங்கு அதை மாற்றிக்கொள்வது என்பது நிறைய பேர் கஷ்டப்படுகிறார்கள். நீங்கள் எப்படி இதை பார்க்கிறீர்கள்?
நிச்சயமா இது வந்து ஒரு மிக சவாலான ஒரு விஷயமும் கூட. ரொம்ப பிராக்டிக்கலாக யோசித்து பார்த்து நம் வாழ்வியலை சிறு சிறு மாற்றங்கள் செய்துதான் ஆக வேண்டிய கட்டாயமும் இருக்கத்தான் செய்கிறது. உதாரணத்துக்கு ஒரு விஷயம் எடுத்துக்கொண்டோம்னா, முதலில் பணி நிமித்தமாகவோ இல்லை என்றால் வேறு சில காரணங்கள்னால புலம்பெயர்ந்து வேறு இடங்களில் வேறு தட்பவெப்பம் இருக்கக்கூடிய பகுதியில வேறு மரபு இருக்கக்கூடிய பகுதியில் வாழ வந்திருக்கிற மக்களுக்கு அந்த தட்பவெப்பத்திற்கு ஏற்றாற்போல, அந்த வாழ்வியலுக்கு ஏற்றாற்போல் நம்ம வந்து செதுக்கி கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த சூழல்ல இன்னும் சொல்ல போனால் உடல் உழைப்பு குறைவாக இருக்கும் போது, உடல் உழைப்பு அதிகமாக தேவைப்படும் போது எடுக்கக்கூடிய தீவிர கலோரி சத்து உள்ளதையோ இல்ல அதி கிளைஸ்மிக் சத்து உள்ள உணவுகள் நிச்சயமா அவசியப்படாது. அப்ப நம்ம கண்டிப்பா குறைத்தாக வேண்டுதான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே சமயத்துல நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய மாற்று உணவு என்னதுங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். இப்போ அரிசி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பழித்து அரிசியே தேவையில்லைங்கிற ஒரு முடிவுக்குள் வருவது வந்து சரியான ஒரு அறிவு சார்ந்த சிந்தனை இல்லை. இப்ப அதே சமயத்துல அரிசிக்கு பதிலாக இப்ப வெள்ளை அரிசியா பட்டை தீட்டிய நல்ல வெளுத்த அரிசியா எடுப்பதற்கு பதிலாக ஒரு பாரம்பரிய சிகப்பு அரிசி, நம்ம ஊர் பகுதிகளில் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு பழுப்பு நிறமுள்ள புழுங்கல் அரிசி, அப்படி இல்லைன்னா நிறைய சிறுதானியங்கள் உள்ள அரிசிகள், சிறுதானியங்களும் அரிசி தான், தினை அரிசி, கம்பரிசி, கேழ்வரகு, எங்க குரக்கன் என்று இலங்கை மக்கள் சொல்லுவாங்க குரக்கன் அரிசி, இது மாதிரி குதிரை வாலி, வரகுன்னு நிறைய தானியங்கள் இருக்கிறது. இந்த தானியங்கள் எல்லாம் அரிசி போல உடல் எடையை கூட்டுவது கிடையாது. இவற்றில் உள்ள சர்க்கரையை மெதுவாக உடலில் செலுத்தக்கூடிய அந்த தானியங்கள் எல்லாமே நம்ம உடல் உழைப்பு குறைவாக இருப்பவர்கள் குறைந்த அளவில் எடுத்துக்கொள்றதுல நிறைய பலன் இருக்கிறது. இன்னொரு விஷயம், நம்ம மரபு ரீதியா நம்முடைய தாய் தந்தை நம்மளுடைய பாட்டி தாத்தா உப்பாட்டங்கள் எல்லாருமே இந்த வகை தானியங்களை சாப்பிட்டு தான் நம்ம உடம்பை செதுக்கி இருக்கிறாங்க. அப்ப நம்ம திடீர்னு இதுல இருந்து முழுமையா விலகி நாம் பீஸா பர்கர் அப்படின்னு நூடுல்ஸ் என்று இன்றைய மேற்கத்திய துரித உணவுகளுக்குள்ள முழுமையா நம்ம போய் செலுத்தும் போது நம் மரபுக்கு ஒரு சிறு அழுத்தம் வரும். இன்றைய அறிவியல் மிக முக்கியமா எச்சரிக்கிறதே வந்து என்னன்னா, ஒரு காலத்தில் முதுமையில் வந்த நோய்கள் எல்லாமே மிக இளமையில 25 அதாவது 60 வயதில் வந்த மாரடைப்பு, 65-70 வயதில் வந்த புற்றுநோய், 55-60 வயதுக்கு மேல் வந்த சர்க்கரை நோய் எல்லாமே இன்னைக்கு 30 வயதில் ஆசிய மரபினருக்கு மிக அதிக அளவில் வருகிறது என்பது உலக சுகாதார நிறுவனம் சொல்லக்கூடிய விஷயம். அதை நாம் தடுக்க வேண்டும் என்றால் நாம வந்து கஷ்டப்பட்டு மிக துன்பங்களுக்கு இடையில புலம்பெயர்ந்து வந்து கடுமையாக உழைப்பதற்கான முக்கியமான காரணமே நம் குழந்தைகள் நாம் படக்கூடிய கஷ்டம் படக்கூடாது, அவர்கள் ஆளுமை மிக்க மனிதர்களாக ஆரோக்கியமான மனிதர்களாக வர வேண்டும் என்பதற்காக. ஆனால் அவர்கள் நல்ல படிப்பு படித்து நல்ல பணிக்கு தயாராகிற வேளையில இப்படியான சில நேரங்களில் குப்பை உணவுகளை எடுத்து தங்கள் ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்வதுங்கிறது பெரிய ஆபத்து. அதனால நம்ம வந்து உணவை தேர்ந்தெடுப்பதில் இன்னும் சற்று கவனமாக நாம் நம்முடைய வாழ்விலுக்கேற்றாற் போல் மாற்றினால் கூட அந்த மாற்றத்தினால் வேறு ஏதும் தீங்கு வராத அளவுக்கு நல்ல உணவுகளை தேர்ந்தெடுக்க வேண்டியது மிக மிக கட்டாயமான ஒரு விஷயம்.
உங்களுடைய பயணம் பற்றி பேசுவோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சிட்னிக்கு வருகிறீர்கள். பல நாடுகளுக்கு நீங்கள் சென்றிருக்கிறீர்கள். இருந்தபோதும் ஆஸ்திரேலியாவிற்கு வருவது குறித்து எப்படி உணர்கிறீர்கள்? அது மட்டுமல்ல, உங்களுடைய நிகழ்ச்சி பற்றியும் சொல்லுங்களேன்.
உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏனென்றால் அடிப்படையில நிறைய தமிழ் மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு சிட்னியில கிடைக்க போது. நான் ஓரிரு முறை ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருக்கிறேன். அப்பொழுது வரும்போதெல்லாம் ஆய்வுக்காக ஒரு முறை சிட்னி பல்கலைக்கழகத்துல நான் 2000 ஆண்டில் ஒரு சில ஆய்வுகளில் ஈடுபட்டிருக்கும் போது அந்த ஆய்வு குறித்த விவாதங்களுக்காக நான் சிட்னி பல்கலைக்கழகத்துக்கு 2004-5 என்று நினைக்கிறேன் அப்போ ஒரு தடவை வந்திருக்கிறேன். அப்போ வந்து நான் பெருவாரியாக பொது மக்களை வந்து சந்திக்க வாய்ப்பு இல்லை, வெறும் அங்கிருந்த ஆய்வாளர்களை மட்டும்தான் பார்த்து வந்துட்டு இருந்தேன். இந்த முறை நான் வந்து வரும்போது லோகதாசன் ஈழத்தமிழ் சங்கத்தின் மூலமாக என்னை அழைப்பு கொடுத்து வர வச்சிருந்தாரு. அப்போ அவர் என்னிடம் பேசும் பொழுதும் இந்த சிட்னி அமைப்பில் பேசும் பொழுதும் நிறைய மக்கள் வந்து இங்க வந்து உணவு சார்ந்த விஷயங்கள்ல உங்கள்கிட்ட நேரடியாக பேச வேண்டும் என்று நினைக்கிறாங்க, பொதுவான கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று சொல்லியிருந்தாரு. நான் அப்பொழுதே என்ன யோசிச்சேன் அப்படின்னா, இந்த 3 இடங்கள்ல சிட்னில அப்புறம் நடக்க போற அந்த கேன்பரா அண்ட் மெல்போர்ன்ல எல்லாத்துலயும் இவ்வளவு நேரம் நாம் பேசிய விஷயங்களை ஒட்டி இன்னும் விரித்து நிறைய பேசலாம். நாம் எந்த எது சிறந்த உணவு, இந்த ஊரில் நம்முடைய பணிகளுக்கிடையே எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம், எந்த உணவுகளை நாம் வந்து வாய்ப்பிருந்தால் இலங்கையிலிருந்து இந்தியாவிலிருந்து தெரிவித்துக் கொள்ளலாம், எந்த மாதிரியான உணவை சமைக்கும் முறைகள்ல சிறு சிறு அக்கறைகள் எப்படி செய்யலாம், என்ன மாதிரி சவால்கள் இருக்குது. இப்ப நம்ம அடுத்த தலைமுறையை நாம் பாதுகாப்பாக ஆரோக்கியமாக வைக்க வேண்டிய மிக முக்கியமான கட்டாயத்துல இருக்கிறோம், அதுக்கு நாம் எப்படி மெனக்கெடல் வேணும், இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒவ்வொரு கூட்டங்களிலும் விரித்து பேச வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இந்த மொத்த பயணத்தினுடைய அடிப்படையான ஒரு நோக்காக இருக்கிறது. என்னுடைய நூல்களையும் நிறைய நான் எழுதிய அத்தனை நூல்களையும் எடுத்து வர நான் பேசக்கூடிய தளத்தில் அந்த நூல்களையும் மக்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில அதை வைத்திருக்கிறேன். மக்களிடம் பேசுற ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் பொதுவாக பேசிவிட்டு அதுக்கப்புறம் அவர்களுடைய வினாக்களுக்கு பதிலளிக்கலாம். எல்லாருக்கும் ஒரு ஐயம் இருக்கும், அவங்க சமையலை பொறுத்து, அவங்க நோய் நிலைகளை பொறுத்து, அவங்க வாழ்வியலை பொறுத்து ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு என்னால் முடிந்த மட்டில் விளக்கங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுவும் வைத்திருக்கிறேன்.
நல்லது டாக்டர். ஆஸ்திரேலியாவிற்கு வருகை தருகின்ற உங்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். கூடிய விரைவில் நாம் சந்திப்போம். அப்பொழுது இன்னும் பல விடயங்கள் பற்றி மிக விளக்கமாக பேசுவோம். டாக்டர், நன்றி, வணக்கம்.
மிக்க நன்றி மேம், வணக்கம்.